முதற்கண் விநாயகருக்கு அஞ்சலி.
நிருவாக்கும் ஸ்ரீதருமம் கைகூட்டும் செங்கல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் வாடலால் வானோர் மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தந்தை.
இன்றைய சைவனித நிகழ்ச்சியில் முதலில் தொடர்வது ஆன்மீக தத்துவங்களும் அதன் விளக்கங்களும். இன்று உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு பொருள் ஈட்டும் ஒருவன் எந்தவிதமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், சம்பாதித்த பொருளை தனக்கும் குடும்பத்தாருக்கும் எந்த அளவு செலவிட வேண்டும், தான தர்மம் என்பது எந்த நிலையில் இருக்க வேண்டும், இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். ஒரு தொழில் அதிபராகவோ உயர் அதிகாரியாகவோ வணிகச் செல்வராகவோ இருப்பவர்க்கு வருமானம் போலவே குடும்பச் செலவும் பொறுப்பும் அதிகமாக இருக்கும். அதேபோல நிச்சயமாக செலவை விட வருமானம் அதிகமாக இருந்து பணம் மிகுதியாகும். பணத்தினால் வரும் வசதியை அனுபவிப்பதிலும் பொருளை செலவிடுவதிலும் பணத்தை மிச்சப்படுத்துவதிலும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி இருந்தால் பொருளின் மீதுள்ள பற்றும் பலன்களில் ஈடுபாடும் அதன் தீய விளைவுகளும் இராது. ஒவ்வொருவருக்கும் தனக்கு, குடும்பத்திற்கு, உறவினர்களுக்கு, சமூகத்திற்கு, மனித சமுதாயத்திற்கென ஐந்து விதமான கடமைகள் உண்டு. அவற்றுக்கு தேவையான பணத்தை பகிர்ந்து செலவையும் மிச்சத்தையும் அளவுபடுத்த வேண்டும். மிச்சப்படுத்த வேண்டிய பணத்தில் ஓரளவையும் குறியீட்டையும் அடைந்த பிறகு வரையறுத்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகும் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு இருக்க முடியும். அதை மேலும் மேலும் சேமிப்பில் ஈடுபடுத்தக்கூடாது. அதை தனியார் மூலமாகவோ, அமைப்புகளின் மூலமாகவோ, அரசாங்கத்தின் மூலமாகவோ எளியவர்களுக்கு தந்து உதவ வேண்டும். அப்படி பணத்தை கொடுத்து உதவ முற்படும் போதுதான் மனதில் ஆன்மீக உணர்வு ஏற்படும். இந்த வரையறை வழிமுறை என்ற பாடத்தை நாம் செயற்படுத்த முற்பட்டால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் அளவுக்கு அதிகமான செல்வம் ஒரு தனி மனிதனிடமோ குடும்பத்திலோ சேர்ந்துவிட்டால் அதனால் பண்புகளின் குலைவும் பிரச்சனைகளுமே ஏற்படும். அளவுக்கு அதிகமான செல்வம் பொது நலத்துக்காக அளிக்கப்பட்டால் தேவையுள்ள எளிய மக்களுக்கு நன்மை ஏற்படும். சமூகத்தில் அமைதியும் மன நிறைவும் உண்டாகும். இன்றைய சமுதாயத்தில் மனித உறவுகளிலிருந்தும் பொருட்களின் ஈடுபாட்டிலிருந்தும் தப்பிவிடுவது என்பது மிகவும் சிரமமானது. எல்லாவற்றையும் விட்டு தப்ப முயலுவதும் கோழைத்தனமாகும். உடலிலுள்ள ஆத்மாவும் அதன் விழிப்புணர்வும் நமக்குள்ளேயே அடங்கியுள்ளன. நாம் அதை தேடி வெளியே ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கர்மயோகம் இவ்வாறு நம்மை செய்ய தூண்டுவதும் இல்லை. போதுமன்ற மனமும் பொருளை அளவாக சேர்த்தலும் மிகுதியை பிறருக்கு தந்து உதவுவதுமே செல்வத்தை சரியாக நிர்வகிக்கும் வழியாகும். அடியார்களே, இன்று உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு பொருள்கள் ஈட்டும் ஒருவன் எந்தவிதமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், சம்பாதித்த பொருளை தனக்கும் குடும்பத்தாருக்கும் எந்த அளவு செலவிட வேண்டும், தான தர்மம் என்பது எந்த நிலையில் இருக்க வேண்டும், இதற்கான விளக்கத்தை செவிமடுத்தீர்கள். அடுத்து இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
Yeah. தேசம் செய்த
ஸ்ரீமதி துளசி பிரபாகரன், ராகம் சாரகேசி, தாளம் ஆதி. பாடலை இயற்றியவர் தஞ்சாவூர் சங்கரையர். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் ஏப்ரல் 12 தேதி வியாழக்கிழமை, எதிர்வரும் ஏப்ரல் 26 தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மற்றும் ஏப்ரல் 13 தேதி வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 27 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதையும் அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். தமிழ் புதுவருடத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஏப்ரல் 14 தேதி சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஏப்ரல் 14 தேதி தமிழ் புதுவருடத்தை முன்னிட்டு காலை 9:30 மணிக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து இறைவனின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் ஏப்ரல் 18 தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு கார்த்திகையை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஏப்ரல் 18 தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். ஏப்ரல் 19 தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஏப்ரல் 19 தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய நைமித்திய பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். தொடர்வது சைவ திருமுறை பாடல்.
இதம் நான்கினும் மெய் பொருளாவது நாத நாமும் நம சிவாயவே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி
கடந்த வாரம் விரதங்கள் அதன் பொது விதிகள் என்பவற்றை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சி இப்பொழுது தொடர்கின்றது. செல்வம் வந்த காலத்தில் அன்றி வறுமை வந்த காலத்திலும் மகேஸ்வர பூஜையை தளராது செய்யும் விரதம் பூண்டவர் சைவ நாயன்மார்களில் ஒருவரான இளையான் குடிமார நாயனார். இவரது விரதத்தின் உறுதியை உலகுக்கு காட்ட விரும்புகின்றார் எம்பெருமான். இதன் காரணமாக இளையான் குடிமார நாயனாரது செல்வம் சுருங்குகின்றது. ஆனால் மகேஸ்வர பூஜையில் நாயனார் வைத்த மனம் சுருங்கவில்லை. அதுதானே அவரது விரதம். அவர் தனது நிலங்களை விற்று தன் விரதமாகிய மகேஸ்வர பூஜையை தொடங்குகின்றார். ஒரு நாள் இரவு பெருமழை பொழிகின்றது. சைவ அடியார் வேடம் தரித்து இறைவன் நாயனார் வீட்டுக்கு வருகின்றார். வந்த அடியாருக்கு பணிவிடை செய்து முடித்த நாயனார் அவருக்கு அமுது படைக்க விரும்புகின்றார். ஆனால் வீட்டிலோ ஒரு பருக்கை அரிசி கூட இல்லை. இன்று பகலில் விதைத்த நெல்லை வாரி எடுத்து வாருங்கள், அன்னம் சமைக்கலாம் என்று கூறுகின்றாள் அவர் மனைவி. பத்தாவுக்கேற்ற பதிவிரதை அவள். இருட்டிலும் மழையிலும் வயலை நோக்கி கூடியோடு ஓடுகின்றார் நாயனார். நீரில் மிதந்த நெல் முளைகளை வாரிக்கொண்டு வருகின்றார். வீட்டில் விறகில்லை. கூரையில் ஒரு பக்க வரிச்சுக்களை அறுத்து விழுத்தி அடுப்பு மூட்டி நெல்லை பதமாக வறுத்து அரிசியாக்கி அன்னமும் தயாராகிவிட்டது. அடியவருக்கு ஆவலோடு அடியவரை அழைக்க வெளியே வந்த நாயனார் முன் சோதி வடிவில் எழுந்து பரமேஸ்வரன் பார்வதி சமேதராக காட்சி தருகின்றார். நாயனாரின் விரதத்தின் உரைப்பை இறைவன் உலகுக்கு காட்டி அருள்கின்றார். இதுவன்றோ விரதம். இது மாத்திரமல்ல, நல்லோர்க்கு வறுமையை கொடுத்தல் அவர்கள் நலத்தின் பொருட்டே என்பதையும் நாம் இந்த வரலாற்றால் அறிந்து கொள்ள முடிகின்றது. நாம் வாழும் கலியுகத்தில் வழிபாட்டு முறைகளென பஜனையும் பக்தி மார்க்கமான அனுஷ்டானங்களும் வலியுறுத்தப்பட்டுள்ளன. மறுபக்கம் பட்டினி கிடந்து உடலை வருத்தாது நேர்த்திக்கடன் நிறைவேற்றி உடலை துன்புறுத்தாது மிக இயற்கையாக இலகுவாக இறைவனை பிரீதிப்படுத்தும் வழிகள் பற்றி திருமூலர் தனது திருமந்திரத்தில் கூறியுள்ளதை யாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுதல் அவசியம். இறைவனை அர்ச்சிக்க பச்சிலைகள், பசுவுக்கு ஒரு வாய் அருகு, பசித்தோர்க்கு இயன்றளவு உணவளித்தல், இன்சொல் பேசுதல் ஆகியவையும் ஈசனை மகிழ்விக்கும் வழிபாடுகள்தான் என்பது திருமந்திரம் தந்த திருமூலர் கருத்தாகும். இத்தனை இருந்தும் இவற்றை கடைப்பிடிப்பதில் பலர் கவனக்குறைவாயிருத்தல் கவலைக்குரிய விடயமாகும். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைபிடி, யாவர்க்குமாம் புறர்க்கு இன்னுரைதானே என்ற திருமலை நாயனார் திருமொழியை இடையராது எம் சிந்தையுள் கொண்டு இறையை அர்ச்சித்து வணங்கியாக வேண்டும். பசுவினத்தை பேணி காத்தாக வேண்டும். அன்னமிடல் போன்ற ஈகியை மேற்கொள்ள வேண்டும். எல்லோரிடமும் இன்சொல் பேசி நாமும் மகிழ்ந்து மற்றோரையும் மகிழ்வித்தாக வேண்டும். செய்வன திருந்தச்சை என்ற வாக்கிற்கிணங்க விரதங்கள் அனுஷ்டிக்கும் போது நாம் அனுசரிக்க வேண்டியவை அகமும் புறமும் தூயவராக சிவசின்னங்கள் அணிதல், ஆலய வழிபாடு, உபவாசம், சிவபூஜை என்பனவாகும். அத்தோடு சைவ சமயிகள் யாவரும் இறைவனை செய்ய தம்மை தகுதிப்படுத்தும் வகையில் சமய தீட்சை பெற்றிருத்தல் அவசியமாகும். மிக குறைந்தபட்சம் சமய தீட்சை என்னும் பெற்றிருத்தல் அவசியம். உரிய வயதில் சிறார்களை சமய தீட்சை பெற வைத்தல் பெற்றோரது தலையாய கடமையாகும். உண்மையான சைவ சமய முறையே தீட்சை பெற்று தமக்கு விதிக்கப்பெற்ற நித்திய கர்மானுஷ்டானங்களை அனுஷ்டானம், சந்தியாவந்தனம் ஆகியவற்றை முறையாக செய்து முடித்த பின்னரே விரதங்களை ஆரம்பிக்க வேண்டும். விரத நாளன்று பிரார்த்தனை, நாம ஜபம், பாராயணம் செய்தல் வேண்டற்பாலது. விரதம் அனுஷ்டிப்பதால் ஆன்மீக பலமும் உடல் நலமும் பெறப்படுகின்றன. வாரம் ஒரு நாள் அல்லது மாதம் ஒரு முறை விரதம் அனுஷ்டித்தல் நன்மை தரும். விரதம் அனுஷ்டிக்கும் வேளைகளில் இளநீர், பழரசம், பால் ஆகிய ஆரோக்கியமான பானங்களை அருந்துவதோடு மனத்தையும் ஆரோக்கிய நிலையில் வைத்துக் கொள்ளல் அவசியம். பழக்கப்பட்டவர்கள் அன்றைய தினம் காலையும் மாலையும் பிராணாயாமத்தில் ஈடுபடுதலும் நன்று. விரத காலத்தில் இயன்றளவு தான தர்மம் செய்தலும் நன்று. இந்த பண்பாட்டை அடிப்படையாக கொண்டே விரத நாட்கள் மகேஸ்வர பூஜை என்று அழைக்கப்படும் அன்னதானம் வழங்கும் பழக்கம் எம்மவரால் கைகொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் விரதத்தை ஒரு நோக்கத்துடன் அனுஷ்டிப்பது வளமையாகும், முறையுமாகும். இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டி இந்த விரதத்தை அனுஷ்டிக்க உள்ளேன் என சங்கற்பம் செய்து முறைப்படி அந்த வண்ணம் செய்யின் பூரண பலன் கிடைக்கப்பெறும். விரதங்கள் அனுஷ்டிக்கும் இடம், காலப்பகுதி என விதிமுறைகள் உண்டு. அவற்றை விரதாதாதிகள் தீர ஆராய்ந்து புரிந்து கொண்டு அனுஷ்டித்தல் சாலச் சிறந்ததாகும். அதேபோன்று ஒரு விரத அனுஷ்டிப்பு முடிவுக்கும் விதிமுறை உண்டு. உதாரணமாக கந்த சஷ்டி விரதத்தை எடுத்துக்கொண்டால் இந்த விரதத்தை அனுஷ்டிப்போர் 6 வருட முடிவில் அல்லது 12 வருட முடிவில் அதனை நிறைவு செய்து முருகப்பெருமானுடன் அர்ப்பணித்தலே உத்தியாவனமாகும். சில விரதங்கள் நிறைவு செய்யும் போது அந்தணர்களை அழைத்து பிராமண போசனம் செய்வித்து வஸ்திரம் தட்சணை கொடுத்து அவர்களை மகிழ்வித்தல் விரத உத்தியாபன முறையென சாஸ்திரங்கள் பகிர்ந்துள்ளன. இவற்றை விரத நிறைவு நாளில் சங்கம வழிபாடு என்ற வகையில் சிவனடியார்களை அழைத்து போசனம் அளித்தலும் காய்கறி, அரிசி, பருப்பு, தானம் வழங்குதலும் முறையாகும். மேலும் விரதம் அனுஷ்டிப்பதற்கு எமக்கு சில தகுதிகள் தேவையென சாஸ்திரங்கள் சொல்லி வைத்துள்ளன. விரதம் அனுஷ்டிப்பதற்கு தகுதி வாய்ந்தோர் சமய தீட்சை பெற்றோர், சுத்த போசனமுடையோர், ஆசார சீலர்கள், தீட்டு, ஔசசம், அன்றோர் என்போராவர். விரத மனஸ்டிக்கும் தகமேற்றோர் வரிசையில் நோயுற்றோர், மாதவிலக்குட்பட்ட பெண்கள், குழந்தைகள், ஆசாவசமுடையோர் அடங்குவார்கள். சில சமயங்களில் தமக்காக இன்னொருவரை விரதமனுஷ்டிக்க வரித்து கொள்ளும் முறைகளும் உண்டு. இதன் பயன்கள் சிந்திக்க வைப்பவையாகும். மற்றும் ஊரில் உள்ள ஆலய உற்சவ விழா இடம்பெறும் போது அங்கே உள்ள இல்லங்களில் மங்கள காரியங்களை தவிர்த்து எல்லோரது கவன ஈர்ப்பும் ஆலய உற்சவத்தையே நாடி இருத்தலும் நன்மையாகும். சனிவார விரதம் தவிர்ந்த ஏனைய விரத நாட்களில் தலைக்கு எண்ணெய் தேய்த்து நீராடும் வழக்கம் தவிர்க்கப்படல் வேண்டும். இந்த எண்ணெய் முழுக்கு அபரக்கிரியைகள், பிதிர்காரியங்கள் ஆகியவற்றுக்கே சொல்லப்பட்டுள்ளது என்பதும் இதற்கு ஒரு காரணமாகும். அடுத்து விரத வகைகளை பார்த்தால், இந்து மதத்தின் பிரிவுகளாக சண்மதங்களை வகுத்து அவை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு கடவுளை இறைமை கூறி வைத்தவர் ஸ்ரீ சங்கரர் ஆவார். சண்மதங்களாவன சைவம், சாக்தம், காணபத்தியம், வைணவம், கௌமாரம், சௌரம் என்பனவாகும். சைவம் சிவனையும், சாக்தம் சக்தியையும், வைணவம் விஷ்ணுவையும், காணபத்தியம் கணபதியையும், கௌமாரம் முருகனையும், சௌரம் சூரியனையும் முழுமுதல் தெய்வங்களாக கொண்டுள்ளன. இந்த வகையில் சிவவிரதம், சக்தி விரதம், விநாயக விரதம், முருக விரதம், வைணவ விரதம், சூரிய விரதம் என வகுக்கப்பட்டுள்ளன. சிவராத்திரி, சோமவார விரதம், திருவாதிரை விரதம், கேதார கௌரி விரதம், உமாமகேஸ்வர விரதம், கல்யாண சுந்தர விரதம் ஆகியன சிவனுக்கு உரிய விரதங்களாகும். இதன் தொடர்ச்சி அடுத்த வாரம் தொடரும். அடியார்களே, தொடர்வது விநாயகர் பாடல்.
திக்கெல்லாம் கண்டு தரிசனம் பெறவே திருவருள் புரிவாய் அருளுமை பால திருவருள் புரிவாய் அருளுமை பால தெளிந்திட நெஞ்சம் அறிந்திட வேண்டும் இளங்கிட நன்மை பெருகிட வேண்டும் நினைந்து பணிந்து வணங்கி துதிக்க கனிந்து அருள்வாய் நீ கருணை பொருளே கணபதியே வருவாய் கை கூப்பி வேண்டுகிறேன் நல்கதியனும் நிதி பெறவே கருணை பொருளே கணபதியே வருவாய்
வெள்ளிக்கிழமை காலை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. நன்றி, வணக்கம்.